ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அளவில்லாத இன்ப பிரசன்னம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தாவே எங்களை நடத்தி செல்லட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, மேகஸ்தம்பம் மக்கினி ஸ்தம்பமும் ஆண்டவரே, பழைய பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ ஜனங்களை கர்த்தாவே, அவர்கள் எங்கு இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் ஆண்டவரே அவர்களை நடத்தி சென்றது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை இந்த நாட்டிலே நடத்தி செல்வதாக. ஆண்டவரே, நீங்க எங்களை கொண்டு போகவிட்டால் எங்களை இந்த இடத்திலே இருந்து கொண்டு போகாதிரு மனுஷன் தேவ மனுஷன் சொன்னானப்பா. உங்களுடைய பிரசன்னம் நடத்தாவிட்டால் ஆண்டவரே எங்களை நடத்தாதிரும் ஆண்டவரே, எங்களை நடத்தாதிரும் ஆண்டவரே, எங்களை கொண்டு போகாதிரும் ஆண்டவரே, எங்களை கட்டாதிரும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே எங்களை எல்லாரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். சிந்தனைகளை சிறைப்பிடித்துக் கொள்வீராக. தேவ ஆவியானவரே எங்களை நடத்தும்படியாய் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருப்பிக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் கடைசி பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அதில் பதினோராவது வசனத்தை பத்தாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்கு கனகாலம் செல்லாது. அதற்கு அநேக சாட்சிகள் இந்த பூமியிலே நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லாவிட்டால் அநேக காரியங்கள் சாட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பதினோராவது வசனம் எனக்கு இந்த நாளிலே முக்கியமாக இருக்கிறபடினாலே அதை திருப்ப வாசிங்கள்.
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
அநியாயம் செய்கிறவன் அவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இந்த பூமியிலே அக்கிரமம் செய்கிறவன் அவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், இந்த பூமியிலே தாரும் மாறுமாக வாழுகிறவன் அவன் இன்னும் தாறுமாறாக வாழட்டுக்கும். ஏன்? இயேசு வருகிறார். அவன் அவனுக்கு உரிய காரியத்தை தேவன் கொண்டு வருகிறார். அவன் அவனுக்கு உரிய நியாயம் ஒரு நாளிலே கொடுக்கப்பட்டுத்தான் ஆகும் என்பதை எந்த சமயமும் மறுக்கவில்லை. அநியாயம் செய்கிறவன் அவன் இன்னும் 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 நன்றாய் அநியாயம் செய்யட்டும். அடுத்தது வாசிங்க.
அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும்,
அசுத்தமாயிருக்கிறவன் பாவ சேத்துல உளறுகிறவன், பாவத்தில வாழுகிறவன் அவன் இன்னும் அசுத்தமாயிருப்பானாய். அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்வானாக. வாசிங்க.
நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும்.
நீதி உள்ளவன் அவன் நீதி செய்கிறதிலே நின்று விடாதிருப்பானாக. அவன் இன்னும் என்று சொன்னால் அவன் இருக்கிற இடத்திலிருந்து இன்னும் ஒரு பகுதி. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்வானாக, நன்மை செய்கிறவன் அவன் இன்னும் நன்மை செய்வானாக, பரிசுத்தமாயிருக்கிறவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன், தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறவன் அவன் இன்னும் பரிசுத்தம் ஆவானாக. இன்றைக்கு நாம் நிலைக்கிற நிலைமை, நமக்கு போதும் என்று சொல்லி நாம் ஒருபோதும் நினைத்து விடக் கூடாது. இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை நாம் இருந்து கொண்டு இருக்கிற நிலைமை அது காணும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லவில்லை. கரை திரை அத்த மனவாட்டி எதிர்நோக்கி வருகிறவராக என் ஆண்டவர் இருக்கிறார். ஆகையினாலே பரிசுத்தமாய் இருக்கிறவன் அவன் இன்னும் பரிசுத்தமாய் மாறுவானாக. இன்றைக்கு உனக்கு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? என் ஆண்டவர் நீ பரிசுத்தமாயிருக்கிறது காணும் என்று சொல்லுகிறாரா, அல்லாவிட்டா நீ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லுகிறாரா? அல்லாவிட்டால் இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லாவிட்டால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நாம் ஒரு பங்க் வைத்து விட்டோமா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டுக்கும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டுக்கும், ஆனால் நீதி செய்கிறவன் பரிசுத்தமாயிருக்கிறவன் அவன் சும்மா இருக்க கூடாது. இருக்கிறது காணும், நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கிறது, தேவனை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி நீ நிறுத்தி விடாதே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தத்தை குறித்து கனகாரியம் பாட்டுக்குரியதாக இருக்கிறது. என்னாகமும் லேவியராகும் என்ற பக்கத்திலே திருப்பினீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற காரியத்திலே ஆண்டவர் பேச வருகிற இடத்தை சுத்தி பரிசுத்தமாக்கு, சுத்தி பரிசுத்தமாக்கு, ஆலயம் பரிசுத்தமாயிருக்கப்பட வேண்டும். நாளைக்கு ஆராதனை நினைச்சுனா இன்றைக்கு பரிசுத்தப்படுத்து. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனோடு உடவாட முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது தேவனுக்காய். அதனாலே தான் பரிசுத்தத்தை விட பரிசுத்தமாகுங்க. இன்னைக்கு உலகத்தில் பரிசுத்தத்துக்கு மரியாதை கிடையாது, இன்னைக்கு உலகத்தில் உண்மைக்கு மரியாதை கிடையாது. அந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ பரிசுத்தத்தின் மேல், பரிசுத்தத்தின் மேல் இன்னும் பரிசுத்தப்படு. ஏன்? நான் உன்னோடு உறவாட வேண்டும், நான் உன்னோடு பேச வேண்டுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து பேச வேண்டும் சொன்னா நீ பரிசுத்தப்படு. மோசே ஜனங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்து, ஆரோன் ஜனங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்து, சபையை பரிசுத்தப்படுத்து. ஏன்? நான் வர்றேன். எப்ப வர்றேன்? நாளைக்கு வர்றேன். நான் வர்றேன், நான் வர்ற நேரத்தில் அவங்க எல்லாம் இங்க நிக்க விடாத, எல்லாரையும் தள்ளி நிப்பாட்டு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? யோ, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தேவனை நம்ப இல்லையா? நம்பின ஜனம் தானே. அப்பயே ஆண்டவர் சொல்றா, தள்ளி நீக்க சொல்லி, அவனுடைய பரிசுத்தம் காணாதையா? உன்னுடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம் தேவன் வருவதற்கு காணுமா? கதைத்தால் எல்லாரும் சத்தியவான்களைப் போல கதைப்போம், பேசினால் எல்லாரும் பரிசுத்தவான்களைப் போல் பேசுவோம். ஆனால் தேவன் வருவதற்கு பழைய ஏற்பாட்டை நான் கவனித்தோம் என்று சொல்லிச்சுன்னா, யாரையும் வரவிடாது. ஏன்? தேவ ஜனங்களாயிட்டே, தேவ பிள்ளைகளாயிட்டு, தேவனை நம்பி வருகிற ஜனங்களாயிட்டு, ஆனா கிட்ட வரவிடாத மோசே எல்லாரையும் தள்ளி நிக்கிட்டது. நான் சீனாய் மலைக்கு வருவேன், ஆனா ஆடு மாடு வீட பக்கத்தில் நிக்க கூடாது, மலையை சுத்தி நீ சுத்தம் பண்ணு சொல்லி ஆண்டவர் சொன்னார். மலையை சுத்தி நீ சுத்தம் பண்ணு சொல்லி சொன்னார் ஆண்டவர். ஆரோன் ஆசாரிய ஊழியம் என்பது சும்மா ஊழியம் கிடையாது. மகா பிரதான ஆசாரியனை விட உதவி ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரையும் ஆசாரிகள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே வேதத்திலே அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே நாம் ராஜாக்களும் ஆசாரிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு சில சபைகளிலே கூட்டுறவர்கள் கூட மனத்தியால கணக்கி ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு சில சபைகளிலே துண்டெடுத்து தேத்தண்ணி போடுவர்கள் கூட மனத்தியால கணக்கிலே ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு சில சபைகளில் முன்னுக்கு நின்று எண்ணத்தை எடுத்து வைத்தாலும் சரி செய்தாலும் சரி அவர்கள் மனத்தியால கிடைக்கல ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்? தேவனுடைய பரிசுத்தம் தேவனுக்கு பழைய ஏற்பாட்டிலே ஆயத்தப்படுத்தினார்கள். ஆராதனை எப்படி ஆயத்தப்படுத்தினார்கள்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தருடைய சன்னதிக்கு முன் வாருங்கள். ஆனா ஆச்சரியம், ஆண்டவர் சொன்னார் நான் வர்றேன், ஆனா யாரையும் வரவிடாத, கிட்ட வரக்கூடாது, வந்தா செத்து போவாயா. ஆனா இந்த கிருபையின் காலத்தில் நமக்கு வருவதற்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் முடிவிலே நாம் சாக மாட்டோம் என்பதற்கு கரண்டி கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் முதலே சொன்னார் கிட்ட வரவிடாத, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் நல்லாய் வாங்க. ஆனா முடிவு நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன், ஆனா எல்லாருக்கும் ஊரியதோடு நான் வந்து கொண்டு இருக்கிறேன். ஒன்று தெசலோனிக்கியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க.
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம்.
நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அது மேலையும் இல்லை கீழையும் இல்லை. நீங்க எல்லாவிட்டா நாங்க, எல்லாவிட்டா நீங்க, எல்லாவிட்டா நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். வாசிங்க.
அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல்.
தேவனை அறியாதவர்கள் வாழுகிறது போல நீ வாழாத. தேவனை அறியாதவர்கள் அவர்களுக்கு பரிசுத்தம் என்றாலே என்னன்னு தெரியாது. பரிசுத்தம் என்கிற கேள்விய கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்படிப்பட்ட சபைகளிலே தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்படிப்பட்ட சபைகளில தான் பரிசுத்தம் என்று சொன்னா என்னன்னு சொல்ற ஒரு விளக்கம் இருக்கிறது. ரோட்ல இப்ப கேளுங்க, பரிசுத்தம் என்று சொல்லிச்சுன்னா அவருக்கு பரிசுத்தம் என்ன என்பதை நாம் விளங்கப்படுத்த வேண்டி இருக்கிறது. உலகத்தில் வாழுகிறவர்கள் போல நீயும் நானும் கலந்து வாழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்? இயேசு வருகிறார். தொடர்ந்து வாசிங்க.
உங்களில் அவனவன் தன்தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து.
பொருங்க, உங்கள் நீங்க தனித்தனிய நீங்க உங்களுடைய சரீரத்து எப்படியா
பரிசுத்தமாய்
பரிசுத்தமாய். இது சரீரத்துக்குரிய பரிசுத்தம். இது எது? சரீரத்துக்குரிய அறியம். நீ நான் தனிப்பட்ட விதத்திலே சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கு இருக்கிற நிலைமை இல்லை, அடுத்த நிலைமைக்கு போ. பரிசுத்தத்தில் இருந்து பரிசுத்தத்துக்கு போ.
இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும்.
இந்த விஷயத்தில் யாரும் மீறக்கூடாது, எவரும் மீறக்கூடாது. வாசிங்க.
முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றை குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவரா இருக்கிறார். தேவன் தம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார்.
தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னு சொல்லிச்சுனா கொஞ்சம் பரிசுத்தம் கிடையாது. வெளிப்படுத்தல வாசித்தல பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் என்று சொல்லிச்சுன்னா அது ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. ஏன் அப்படி என்று சொன்னால் தேவன் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் சொல்ல வேண்டும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். என்று சொன்னா பரிசுத்தத்தில் வளர்வதற்கு நமக்கு இடம் இருக்கிறது. பரிசுத்தத்தில் நாம் நிறைவாவதற்கு இடம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஏன் தாமதம் என்று சொல்லி கேட்டால் அநேகர் அநேக பதில்கள் சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? தேவ ஊழியங்கள் இன்னும் செய்து முடிக்கப்படவில்லை, அதாவிட்டால் சுவிசேஷம் இன்னும் அறிவித்து முடிக்கப்படவில்லை, குறிப்பிட்ட ஜனங்கள் தேவனுக்காக இன்னும் ஒன்று சேரவில்லை என்று சொல்லி பல காரியங்கள் சொல்லலாம். ஆனால் இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், மனவாட்டு சபை இன்னும் அவளுக்குரிய பரிசுத்தத்திற்குள்ள இன்னும் கடந்து செல்லாது இருப்பதனால் கூட தேவனுடைய வருகை தாமதிக்கலாம். நீயும் நானும் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்துக்குள்ள இல்லாது இருக்கிறபடியினால் கூட தேவன் இன்னும் அவர் வர ஆயத்தம் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? பரிசுத்தின் மேல் பரிசுத்தம், பழையாட்டு பரிசுத்திற்கு புதிய ஏற்பாட்டு பரிசுத்திற்கும் தேவன் கொடுத்திருக்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அங்கே ஜனங்களை வெளியே நில்ல என்று சொன்னார், இன்றைக்கு ஜனங்களை உள்ளே வா என்று சொல்லுகிறார். ஆனால் இதை நாம் ஏனோ தானோன்னு சொல்லி எடுத்துவிடக் கூடாது. இதனுடைய முடிவு பாரத்திரமாக இருக்கும் இல்லையா? லேவியர் ஆகமம் 11 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியர் ஆகமம் 11 அதிகாரம்,
நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பன பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக.
நான் யாரு? நான் யார்? பரிசுத்தர். ஆகையினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி சொன்னா கரை உள்ள வாழ்க்கைக்கு நமக்கு இடம் இல்லை. கரையுள்ள வாழ்க்கைக்கு நமக்கு இடமில்ல. உன் சரீரத்தை சுத்தப்படுத்திக்கொள், உன் ஆத்மாவை சுத்தப்படுத்திக்கொள், உன் இருதயத்தை சுத்தப்படுத்திக்கொள், உன் சிந்தனையை சுத்தப்படுத்திக்கொள். ஏன் தேவன் உன்னோடு பேச வருவதற்கு பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நீ நான் யாரும் தரிசிக்க முடியாது. தெய்வம் இருக்கிறது என்பதை யாரும் மறுப்பது கிடையாது. ஆனால் எல்லாருடைய நம்பிக்கையும் நாம் தேவனிடத்திலே போவோம் என்பதுதான். அப்படி என்று சொல்லி சொன்னால் அது அநியாயமான ஒரு காரியமாய் சேர்ந்துவிடும். எவரும் எப்படியும் வாழ்ந்து தேவனிடம் போகலாம் என்று சொல்லி சொன்னால் அது தேவனுக்கு முன்பாக அது நீதியற்றதாயிருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகியால் நீங்களும் பரிசுத்தர் உள்ளவர்களாக இருங்கள். பரிசுத்தராக மாறுங்க இல்ல, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க. தேவன் எவ்வளவுக்கு பரிசுத்தராக இருக்கிறார் அவ்வளவுக்கு நீயும் பரிசுத்தவானாக மாறுவதற்கு உன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்துக்க. இன்றைக்கு நீ இருக்கிற பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவன் உன்னோடு பேசுவதற்கு ஆயத்தமா? நாம் எவரை கேட்டாலும் நாம் தேவனோடு பேசுகிறோம் என்றுதான் சொல்லுகிறோம். யாரை கேட்டாலும் தேவன் எனக்கு வந்து இப்படி சொல்லுகிறார் என்று தான் சொல்லுகிறோம். ஆனால் பழையாட்டிலே அத்தனை லட்சம் ஜனங்களுக்கிலையும் தேவன் ஒருவரோடு தான் பேச துணிந்தார். இன்றைக்கு நம்மளோடு தேவன் பேச மாட்டார் என்று சொல்லி நான் சொல்ல வரவில்லை. அதற்குடைய பரிசுத்தம் காணுமா என்று சொல்லி நான் கேட்க வருகிறேன். இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். ஆனால் தேவன் உன்னோடு பேசுவதற்கு நம்முடைய பரிசுத்தம் காணுமா என்பதுதான் இன்றைக்கு பிரதானமான கேள்வி. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். அடுத்தது சகரியா 40 திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 40 அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்.
தொடர்ந்து வாசிங்க.
இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? பலத்தின் மேலே பலனடைவார்கள். முதலாவது என்ன? பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமாங்க. நீங்க இருக்கிற இந்த பரிசுத்த வாழ்க்கை தேவனோடு வந்து நேரே பேசுவதற்கு இது காணுமா? அல்லாவிட்டால் தேவன் பழையாட்டில் சொன்னது போல இந்த ஜனங்களை நிறுத்து, இந்த ஜனங்களை நிப்பாட்டு, என்னால் பேச முடியவில்லை என்ற ஒரு கட்டத்துக்கு இல்லை, என் ஆண்டவர் வருவாரா என்று சொல்லி நீ நான் எனக்கு உனக்கு பதில் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்?
புதுபலன் அடைந்து
பலத்தின் மேல பலன், புதுபலன் அடைந்து சக்திகளை அடித்து என்ன செய்வார்களாம்? உயர பரப்பார்களாம். வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனுஷனை தேவன் ஒரு காரியத்திற்கு இல்லாவிட்டால் ஒரு தனிப்பட்ட விதத்திற்கு, ஒரு தனிப்பட்ட ஊழியத்துக்கு என்று சொல்லி பொறுத்து எடுப்பார் என்று சொல்லிச்சுன்னா அவனுக்கு சில காரியங்களை வைத்திருக்கிறார், அவனுக்கு சில காரியங்களை வைத்திருக்கிறார். இங்கே 29வது வசனத்திற்கு வாசிங்க. திருப்பு
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள்.
சோர்ந்து போவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார். ஐயா, வாலிபர்கள் கூட இந்த உலகத்திலே சோர்ந்து மடிந்து விடுவார்கள், ஆனாலோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய பாதத்திலே இருக்கிறவர்கள், கர்த்தரோடு உறவாடுகிறவர்கள், கர்த்தருக்காய் ஏங்கி இருக்கிறவர்களுக்கு என்னவா பலனடைகிறார்களா? அவர்கள் பலனடைகிறார்களா? அவர்கள் பலனடைகிறார்களா? பலனடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். இன்னைக்கு ஏன் தேவ மனுஷர்கள் வருஷா வருஷ காலமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள்? எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை சூறாவளிகள் வந்தாலும் சரி, எத்தனை காரியங்களோட வாழ்க்கையிலே மோதினாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் அவங்களோடு வந்து உறவாடினாலும் சரி, அவங்க இன்றைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவங்க காத்திருக்கிறவங்க, அவங்க அமர்ந்திருக்கிறவங்க, அவங்க தேவனத்தில் போயிருவாங்க, அவங்க அங்கே இருப்பாங்க. ஆண்டவர் நீரு, நீ ஓட தொடங்கினா சோர்ந்து போயிருவா. இரு, அவர்கள் செட்டைகளை அடித்து உயர பரப்பார்கள். அவர்கள் உயர பரப்பார்கள். ஐயா, நாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமா இல்லைன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? நாம் தேவ சமூகத்தில் நிற்கிறோமா இல்ல நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோமா அல்லாவிட்டால் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? ரெண்டு ராஜாக்கள் 2வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க.
பின்பு எலியா அவனை நோக்கி, எங்கே இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த கரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான்.
இங்கே எலியா தேவனுடைய மகத்தான தீர்க்கதரிசியும் எலிசாவும் இருவரும் அவர் இவருடைய வேலைக்காரராக இருந்து ரெண்டு பேரும் மகத்துவமான ஊழியக்காரர்களாக தேவனுக்காய் திரண்டு இந்த சம்பவத்தை யாரும் மறந்துவிடவே மாட்டார்கள். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? எலியாவை தேவன் எடுத்துக் கொள்ளுகிற பொழுது எலியா சொன்னா, எல்லாரும் இங்க நில்லுங்க, நான் இனி தனியே போக வேண்டிய நேரம் வந்தாயிட்டு. அப்பப்போ அந்தந்த ஊழியர்களுக்கு சில நேரங்கள் இருக்கிறது, அவர்கள் தனியாகவே போக வேண்டும். ஆபிரகாமுக்கு சேர்ந்தார் என்ன தெரியுமா ஆண்டவர், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்லி, எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்லி என்ன, அவரும் ஒன்று ரெண்டு கூட்டிட்டே போனார். எலியா இதுக்கு முதல்லயே தனிய ஓடின ஓட்டம் எக்கச்சக்கமான ஓட்டம். இங்கேயும் வந்து ஆண்டவர் சொன்னார், இங்க வாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா அண்டு சொன்னா. அங்கேயும் ஒரு ஆள் நின்றுட்டா பாருங்க, நின்று எலிசா சொல்றாரு, இங்க பாரு, உண்ட ஜீவனை கொண்டும் தேவனுடைய ஜீவனை கொண்டும் நான் சொல்லுறேன், என்னை உன்னை விட்டு பிரிக்கவே முடியாது. தேவனுடைய ஜீவனை கொண்டும் ஒருத்தன் வாக்கு கொடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் இவன் தான் இல்லையா, தேவனுடைய ஜீவனை கொண்டா சொல்ல என்னை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி. அப்ப எலியா எலிசாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், என்ன தெரியுமா, நான் போறேன், என்னிடத்திலிருந்து என்ன உனக்கு வேணும், உனக்கு என்ன வேணும் சொன்ன. அவன் கேட்டான், உம்மட்ட இருக்கிற அந்த வல்லமைய, அந்த வரங்களை எனக்கு தந்துடும், எனக்கு தந்துட்டு போயிரும். அப்ப நல்ல ஒரு ஊழியக்காரன் என்ன பதில் கொடுக்கலாம் தெரியுமா, அவனுக்கு கத்தர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோன்னு சொல்லி அது தெரியாது. ஆனா பதில் என்ன தெரியுமா கொடுக்கிறா, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது நீ கண்டு என்று சொல்லி சொன்ன, அது உனக்கு கிடைக்கும், நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது உனக்கு கிடைக்கணும், நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது நீ என்னை காணி வந்துச்சுன்னா அது உனக்கு கிடைக்கும் சொல்லி இவர் சொல்லிட்டார். இவனும் எலியாவை விடுற மாதிரியே இல்ல, பக்கத்துல திரண்டு 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 போறான். இல்லையா, அக்னி ரதங்கள் வந்து இருவரையும் பிரித்து அவன் ஏறி போகிறது போல அவன் எலியா போன உடனே இவனுடைய சால்வியை பிடிச்சிட்டான் பாருங்க. இந்த சால்வியை பிடிச்சு எலியாவின் தேவனை குறித்து கேட்டு ஜோர்தான்ல அடித்த பொழுது மூடின ஜோர்தான் திரும்பவும் பிளந்தது நாங்கள் பார்க்கிறோம். இல்லையா, நான் இதை குறித்து யோசித்த பொழுது ஆண்டவர் இது எப்படி ஆண்டவர் அந்த மனுஷன் உமக்கு உம்மிட்ட கேட்காமலே பதில கொடுத்துட்டு போயிட்டானே, நாங்க என்ன சொல்லி இருந்தா போற கொஞ்சம் போற நான் தேவனத்தில் பார்க்கணும் தேவனோடு பேசணும் உனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி. ஆனா அவன் தேவனுடைய ஊழியக்காரன், அவன் என்ன தெரியுமா சொன்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறத நீ கண்டி என்று சொல்லிட்டு நான் உனக்கு வல்லவன் இல்லையோ கிடையாது. அவனுக்கும் சான்ஸ் அவன் விடுற மாதிரியே இல்ல பாருங்க, எலிசா எலியாவை விடுற மாதிரியே இல்ல, பின்னால தெரியுறான், பின்னால தெரியுறான், எப்பப்பா அவன் போவான், எனக்கு அந்த வல்லமை கிடைக்குமே வரங்கள் கிடைக்குமே என்று சொல்லி. நான் அதை குறித்து யோசித்த பொழுது ஆண்டவர் இது எப்படி ஆண்டவர், ஒரு ஊழியன் தேவனுக்கு ஊழியன் செய்கிற ஒரு தேவ ஊழியன் அவன் சொல்லுகிறதை தேவன் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறான். அது பிழை சரியெல்லாம் அடுத்த பக்கம் இருக்கிட்டு, ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்ன, நான் நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். எலியா இது மாத்திரமல்ல, எலியா பல இடங்களில் ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கான், ஆண்டவர் ஆசீர்வாத தள்ளியே விடல. ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே, அது அப்படித்தான் ஆண்டவர் சொன்ன. எலியா எலியா சொன்ன, எலிசா உனக்கு இது வேணும் தானே பிரச்சனை, உனக்கு பலன் தேவை, உனக்கு அபிஷேகம் தேவை. ஆனா நான் சொல்றது சரி, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது நான் தேவனோடு புறப்பட்டு போகிற பொழுது நீ அதை காணுவா என்று சொல்லி சொன்னா உனக்கு அந்த அபிஷேகம் கிடைச்சே ஆகும், உனக்கு அந்த அபிஷேகம் கிடைச்சே ஆகும் சொல்லி. எனக்கு ஒரு சில காரியங்கள் சம்பவம் நினைவுக்கு வந்தது, இல்லாவிட்டால் சிந்தனைக்கு வந்தது, கடந்தது என்ன தெரியுமா, 15-16 வயசு இருக்கு அப்பொழுது, பதினாலு வயசு அப்படி நான் ஆண்டவரை நம்பி இல்லாவிட்டால் கிறிஸ்துக்களாக நடந்து வருகிறேன் வந்திருப்பேன் சொல்லி நான் நம்புகிறேன். 14 வயது அல்லாவிட்டால் 15 வயது இதற்கு இடையில தான் இருக்கு. அப்பொழுது என்னுடைய பெரியம்மா இருக்கிறா. என்னுடைய பெரியம்மா அடிக்கடி கணக்காரியம் எல்லாம் சொல்லுவா. எனக்கு விளங்கிச்சோ விளங்கலையோ அவ கணக்க சொல்லுவா. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மண்டையில ஏறிக்கொள்ளும் பாருங்க. அப்ப ஒரு நாள் வந்து நின்று ஒரு சுவிசேஷன் நட்சி அறிவிப்பதற்கு அநேகர் போவார். அநேகர் குரூப் குரூப்பா போவாங்க. கொஞ்சம் பேர் இன்னைக்கு போவாங்க, கொஞ்சம் பேர் நாளைக்கு போவாங்க, கொஞ்சம் பேர் நாளைக்கு போவாங்க. அப்ப இந்த பெரியம்மா சொன்ன பாடுறா, நீ போண்டா எங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது. எங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, நச்சதி என்ன எங்களுக்கு 14 வயசுல சுவிசேஷம் பண்ணிச்சுன்னா சுவிசேஷமே விளக்குறதுக்கு என்னால் வேணும். சுவிசேஷம் சொல்லப்படா எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்ப என்ன தெரியுமா சொன்ன, இங்க பாரு நீ போறவங்களோடு சேர்ந்து போனின்னு சொல்லிச்சுனா 5 பேர் போனாங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஆத்மாவுக்கு நச்சு சொல்லு அவன் நல்லவனா வாழ்ந்துட்டான்னு சொல்லி சொன்னா அந்த போர் அவனுக்கு சொன்னவருக்கு மாத்திரம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். அதுல போன 5 பேருக்கும் அதை புரித்து கொடுப்பார். ஆகையினால நீ போண்டா. எனக்கு நேரம் கிடைச்சி நேரம் எல்லாம் எல்லாருடையும் போயிட்டு வந்தா உண்மையில எல்லாருடைய யாரு கேட்கிறானோ அவனோட போறது இல்லையா. சொல்ல தெரியுமா எல்லாரும் பொண்ணு கூட்டிட்டு பின்னுக்கு நீ போன நல்லா சொல்லிட்டு வாங்க. கடைசியா வரைக்கும் நாங்க தான் சொன்ன மாதிரி நல்லா சிரிச்சு போட்டு வந்துருவோம் பாரு. அருமையான நச்சது இல்லையா. என்ன தெரியுமா ஆவாரம் சொல்ல விட்டுட்டு நாம பக்கத்துல சொன்னோம் சிரிச்சு போட்டு விட்டுட்டு வந்துருவோம். என்ன அவங்க நாங்க தான் இப்ப கடைசியா சொல்லிட்டு வெளியே வர்ற மாதிரி கடைசியில என்ன மட்டும் சொல்லிட்டு வரேன் வந்துருங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க என்ன என்ன வந்து என்ன தெரியுமா நாங்களும் போனதுக்கு சொல்லணுமே ஆனதுக்காக. ஆனா அவ சொன்ன நீ போ நீ போ, ஆனா பலன் உனக்கும் சேர்த்து தான் கிடைக்கும். பலன் உனக்கும் சேர்த்து தாங்க, ஏன்னா நீயும் போயிருக்க பாரு. அதனால அளவுல என்ன ஒரு காரியம் எனக்கு சொன்னது, இந்த ஆராதனை நேரத்தில் நாம இப்படி 2வது வாங்கல நிற்போம். 2வது வாங்கல இருந்து ஆராதிப்போம் ஆண்டவர். 2வது வாங்கல தவிர்த்தா எங்களுக்கு வாங்கலே தெரியாது. இந்த கடைசி வாங்கல் எல்லாம் நமக்கு சரி வராத வாங்கல். கடைசியில இருந்தாலும் நமக்கு அன்னைக்கு திருப்தியே கிடையாது. சாப்பிடாத மாதிரி இருக்கு. இந்த பின்னுக்கு இருந்து ஆராதனை செய்யறது இல்ல. நமக்கு முன்னுக்கு நிக்கணும், ஒழுகிற மலையில நாமளும் நனைஞ்சிரும் இல்லையா. இந்த பின்னுக்கு நிக்கிற வேலை எல்லாம் எங்களுக்கு சரியே வராது இல்லையா. பின்னுக்கு நின்றா காரணம் இல்லாம நிக்கவும் மாட்டோம் இல்லையா. 2வது வாங்கல நினைப்ப இந்த பெரியம்மா எனக்கு ஏன் அதுல நின்றுன்னு சொல்லிச்சுனா, இந்த பெரியம்மா சொன்னா இங்க பாடுறா அது ஊழியர்களை தங்கி இருக்கிறது. இது நாம ஏதோ சொல்லணுக்காண்டி ஏதோ ஆகில் காவல் நாம சொல்ல வர. அவ சொன்ன டேய் இந்த பாஸ்டர் செபஸ்டியானுக்கு பின்னால போய் நில்லடான்னு சொல்லி எனக்கு சொன்னான். நான் ஏதோ சொல்லணும்ன்றதுக்கு அவன் நான் சொல்லு ஏன் சொல்லி கேட்டேன். அவ சொன்னா அந்த ஆளுக்கு மேல வருகிற அந்த அபிஷேகம் உனக்கு மேலையும் வந்து விழுமடா, அதனால பின்னுக்கு நில்லடான்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் சரியா போச்சு இல்லையா. அபிஷேகத்துக்கு ஜனங்கள் ஓடுகிற ஓட்டம் அந்த ஓடுகிற ஜனங்களுக்கு தான் தெரியும் பாருங்க. நானு என்ன செய்தேன்னு சொல்லிச்சு, நான் வந்து இந்த லைன்ல நின்றா பாஸ்டர் வர்றது ஒரு டைமுக்கு அவர் நிக்கிறது ஒரு இடத்துல இதுக்குள்ள கியூவில போய் எங்கேயும் அவருக்கு பின்னால நிக்கிறதுன்னா நானும் ஆடி ஆடி அசஞ்சி 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 எப்படியாவது அந்த மனுஷனுக்கு பின்னால போய் நான் நின்றேன். இது எனக்குள்ள ரகசியம். அவக்கும் தெரியும், அவ சொல்லிட்டா போயிட்டான் ஏதோ வந்தது மாதிரி அவன் சொல்லிட்டு அவருக்கு பின்னாலும் நில்லு, அவருக்கு மேல வருகிற அபிஷேகம் அங்க வரும் பொழுது உனக்கு மேலையும் வரும்டா என்று சொல்லி அவ சொல்லிட்டு போயிட்ட பாரு. இந்த சம்பவத்தை பார்த்தா அந்த ஊழியக்காரனுக்கு மேல வந்த அபிஷேகம் வரமும் இந்த எலிசாவுக்கு மேல கடந்து செல்லும்னு சொல்லிச்சுனா என் பெரியம்மா சொன்னதுல உண்மை இருக்குன்னு சொல்லுத நான் தட்டி கழிக்க வரல. நான் அதனாலதான் இல்ல அந்த அபிஷேகம் தான் நம்மள இன்னைக்கு நடத்துதோ அதுக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன் தெரியுமா, இந்த எலியாவுடைய அபிஷேகம் தான் இந்த எலிசாவை இன்னைக்கு நடத்தி நின்றதை நாம மறைக்க முடியாது பாரு. ஆகையினாலே பலத்தின் மேல பலன் அடைவதற்கு நீ முயற்சி எடு. பலத்தின சங்கீதம் 84வது அதிகாரம் அது 84 அதிகாரம் முழுவதையுமே வாசித்தால் அருமையாயிருக்கும். என்றாலும் 7வது வசனத்தை வாசி.
அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள்.
கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க, நான் போயிட்டேன்னு சொல்லி திருப்பி வாசி.
அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள்.
அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சன்னதியிலே வந்து அவர்கள் காணப்படுவார்கள். யார்? நீயும் நானும். இப்ப நான் பார்த்தேன் தேவ சன்னதி என்று சொன்னா ஆண்டவர் என்னத்தை குறிப்பிடுகிறார்? அவர்கள் பலத்தின் மேல் பலனடைவார்கள், சரி தேவ சன்னதியிலே வந்து நிப்பாந்துச்சுன்னா இது என்னத்தை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி நான் யோசித்தேன். இல்ல ரெண்டு விதமான சன்னதியை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று தேவனுடைய சபையிலே தேவ சன்னதியிலே இவங்க வந்து நிப்பாங்க. யாரு? பலத்தின் மேல பலனடைந்திருக்கிறவர்கள், வல்லமையின் மேல வல்லமை பெற்றிருக்கிறவர்கள். அபிஷேகம் ஐயா இன்னைக்கு உனக்கு இருக்கிற அபிஷேகம் காணுமா கேட்டுக்கோ. இன்னைக்கு உனக்கு இருக்கிற தேவ பலன் காணுமா கேட்டுக்க. பலத்தின் அடிப்படையிலையும் அபிஷேகத்தின் அடிப்படையிலையும் பரிசுத்தத்தின் அடிப்படையிலும் தான் தேவன் உன்னை வைத்து கிரியை செய்ய முடியும். வேறு மட்டும்படி தேவன் உன்னோட கிரியை செய்ய முடியாது. இங்கே பலத்தின் மேல் பலன், அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க.
அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும்.
ஐந்தாவது வசனத்தை வாசிங்க.
உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள்.
உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷர்கள் யாருல? யாருல? தேவனில பெலன் கொள்ளுகிற. இன்னைக்கு அநேகர் மனிதர்களே பெலன் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கோபம் வராது, ஆனா மற்றவன் நாம தங்கி இருக்கிற ஒருவனுக்கு எதன் சொல்லிச்சுன்னா நமக்கு கோபம் வந்துருப்பாரு. அவன் இவனுக்கு நாலு பேர் முந்தின நாள் தொடங்கி பழகிறோடு கேதமனுச்சுன்னா எங்களுக்கு உயிர் போயிரும். ஆனா கர்த்தருடைய பலத்திலே தங்கி இருக்கிறவர்களுக்கு என்ன ஐந்தாவது உம்முடைய உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களை செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறார்கள். அவங்க பாக்கியவான். தேவன் ஐயா மற்றவர்கள் பலன் கொள்கிறதுனால உனக்கு என்ன பாக்கியம் வரப்போகுது? இன்னொருவர்களே நாம் தங்கி இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் வரப்போகுது? தேவனில் தங்கியிரு, தெய்வத்தில் தங்கியிரு. அடுத்த வசனம் இப்ப தொடர்ந்து வாசிங்க.
சேனைகளின் தேவனாய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே செவிகொடும், எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவர்களின் முகத்தை பாரும்.
இதுல வாசிங்க, ஐந்தாவது ஆறாவது வசனத்தை வாசிங்க.
உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள்.
அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து யாரு பெலன் கொள்ளுகிறவன் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கைய எந்த கவலையில கண்ணீர்ல இருந்தாலும் அதை நீ ஆறாக மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவாயா. வாசிங்க.
மலையும் குளங்களை நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து.
அவர்கள் யாரு? இவர்கள் யாரு? கர்த்தர் மேல நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரோடு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள். அவர்கள் வாசிங்க,
சியோனிலே தேவ சன்னிதியில் வந்து காணப்படுவார்கள்.
சியோனிலே சபையிலே தேவ சன்னிதியிலே வந்து அவர்கள் காணப்படுவார்கள். பலத்தின் மேல் பலன் அடைகிறவர்கள் தேவ சன்னிதியிலே வந்து சியோனிலே காணப்படுவார்கள், சபையிலே வந்து அவர்கள் காணப்படுவார்கள். இதைவிட இன்னும் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? யோபுவ பிசாசு சோதிக்கிறான். யோபுவ பிசாசு சோதித்து வருகிற பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, பிசாசு வந்திருக்க நீ எங்க இருந்து வருகிறாய், நீ எங்க போய் வருகிறாய், தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆமா, இப்படி அப்படி அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லி போட்டு ஒரு காரியம் என்னதுன்னா, சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு கடந்து சென்றான் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த பக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர்ல பலன் கொண்டு இருக்கிறவன், பலத்தின் மேல் பலனடைந்திருக்கிறவன், தேவனுடைய மகா சன்னதியிலே அவன் காணப்படுவான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த மகா சன்னதியில், யோ இந்த தேவ சன்னதியிலே, சியோன் இந்த சபையிலே காணப்படுகிற நீ, பலத்தின் மேல பலனடைந்து தேவ பலத்திலே வாழுகிற நீ, தேவனுடைய சமூகத்திலையும் காணப்படுவாய் என்பதை நீ மறந்து விடாதே. நீ மறந்து விடாதே, நீ மறந்து விடாதே, தேவனுடைய சன்னதியிலே நீயும் காணப்படுவாய். இப்ப வாசிங்க, அப்போஸ்தலர்ல நாங்க பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? பலனடைந்தார்கள், பலனடைந்தார்கள். இதுக்கு முதல்ல அவங்க பலனாக ஏயா, இதுக்கு முதல்ல இயேசுவோடு தானே ஊழியம் செய்தாங்க, ஆண்டவரோடு தானே நடந்து சென்றாங்க. ஆனா பலத்தின் மேல பலன் அடைகிறது என்பது இருக்கிற பலத்தோடு இருந்து தேவனுக்கு காரியத்தை செய்வது அல்ல, அதற்கு அடுத்தபடி ஏறி போவது பலத்தின் மேல பலன். இவ்வளவு நாளும் இயேசுவோடு ஊழியம் செய்த இந்த ஜனங்கள் இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் வந்தவுடனே பலனடைந்தார்கள், பலனடைந்தார்கள், பலனடைந்தார்கள். அவர்கள் பலத்தின் மேல பலனடைந்தார்கள் ஐயா, அவர்கள் பலத்தின் மேலே பலன் அடைந்தார்கள். ஆகையினாலே முதலாவது நீங்க பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறுங்க. நீ இருக்கிற இடம், நீ நிற்கிற இடம், உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை உனக்கு போதுமா? இல்லை, தேவன் அவரை போல நீ பரிசுத்தமானாக மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற அந்த பரிசுத்தம் எப்படி அதை பிடிக்க போறாய்னு சொல்லி நீ தேவனோடு உறவாடிக்கொள். இரண்டாவது, நீ பலத்தின் மேல பலன் அடையணும். இந்த பலன் போதாதையா, உனக்கு இருக்கிற பலன் போதா? ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், இந்த பலத்தோட போ. உனக்கு தேவன் செய்யலா செய், அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னா பலத்தின் மேல பலனடைந்து தேவ சமூகத்துல வந்து நிக்கிறதுக்கு ட்ரை பண்ண. சிலர் பலத்தின் மேல பலன் அடைஞ்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுவாங்க பாருங்க. நீ வழியில போறதுக்கு இடையில அந்த பலன் உன்னை விட்டு போயிடும். இங்க வா, இங்க என்ன, பலத்தின் மேல பலன் அடைந்தவன் ரோட்ல நின்றான்னு சொல்லல. ஆண்டவன் பலத்தின் மேல பலன் அடைந்தவன் அங்க இங்க சுத்தி கொண்டு தெரிஞ்சான்னு சொல்லல. பலத்தின் மேல பலன் அடைந்தவன் தேவ சன்னதியிலே சீயோனிலே காணப்பட்டான். பலனடைந்த மனுஷன் சபையிலே நிற்பான், பலனடைந்த மனுஷன் ஆராதனையிலே தங்கி நிற்பான். நீ நான் பார்த்தேன், ஆராதனை ஒரு ஜேச்சை விட்டு ஒரு கட்டணம் மாத்தினதுக்கே அரவாசி பேரை காணல. இவங்க எல்லாம் பலனடைந்து டபுள் பலன் அடைகிறா எங்கேயா போறது? அதுக்கு இது ஒரு ரெண்டு கோல்ட் வித்தியாசத்தில் இருக்கிறதுக்கு அரவாசிக்கார காணல. எங்கேயோ எனக்கு என்ன தெரியாது. பலத்தின் மேல பலனடைங்க. அடுத்தது மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிச்சிடுறேன். ரெண்டு கொரிந்தியர் 3:18 வாசிங்க. ரெண்டு கொரிந்தியர் 3:18 வாசிங்க.
15
ரெண்டு கொரிந்தியர் 3:18 வாசிங்க.
நாம் எல்லாரும் சிறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தாமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்.
திரும்ப வாசிங்க.
நாம் எல்லாரும் சிறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்.
வேதத்திலே கிட்டத்தட்ட 3 விதமான மகிமை இருக்கிறது. வேதத்திலே என்ன, என்னுடைய கணக்கின்படி இதை விட கூட மகிமை இருந்தா அதை கற்றுக்கொள்ளுங்க, அதை சொல்லிக் கொள்ளுங்க, எனக்கு அதுல எந்த பிரச்சனை. எனக்கு நான் கண்டதும்படி 3 மகிமை இருக்கு. ஒன்று, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சில மனுஷர்களை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தினார். ஒரு சில தேவ ஊழியர்களை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தி வைத்து மகிமையாக நடத்துகிறதை வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு விதமான மகிமை. இரண்டாவது, பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். அது பூமியிலே தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட சகல சிருஷ்டிகளையும் குறிக்கிறது.
கண்டு
யார் தெரியுமா இது, இந்த மகிமை யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்ணாடியில பார்க்கிறது போல பார்க்கிற இந்த மகிமை. அடுத்த வாசிங்க.
ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்.
கர்த்தருடைய சாயலை நீயும் நானும் தரித்துக் கொள்ளுகிற பொழுது, தேவனுடைய சாயலை நாம் தரித்துக் கொள்ளுகிற பொழுது நாம் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம், மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். எப்பொழுது? என் ஆண்டவருடைய சாயலை முகமுகமாய் பார்க்கிறது போல அந்த ஆண்டவருடைய சாயலை நாம் தரித்துக் கொள்ளுகிற பொழுது நாம் மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஐயா, இந்த மழுவெறியை கொளுத்திட்டு இவ்வளவு தூரத்தில் நாம் நின்றோம் சொல்லி சொன்னா என்னுடைய முகம் பெருசாக தெரியாது. ஆனா என் ஆண்டவரை, என் இயேசுவை, அவருடைய சாயலை நான் தரித்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை நெருங்குகிற பொழுது என்ன தெரியுமா நடக்கிறது? என் முகம் பிரகாசிக்கிறது, என் முகம் வடிவாக தெரிகிறது. எப்பொழுது? என் ஆண்டவரை நெருங்குகிற பொழுது, என் தேவனை, அவருடைய சாயலை நான் தரித்துக் கொள்ளுகிற பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. என்ன தெரியுமா? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி கடந்து செல்லுகிறவர்கள் அவருடைய மகிமையிலே உறவாடுவார்கள். தேவனுடைய மகிமையிலே உறவாடுவார்கள். தேவனுடைய மகிமையிலே அவர்கள் மூழ்குவார்கள். எப்பொழுது? தேவனை தரித்துக்கொள், அவருடைய சாயலை தரித்துக்கொள். அந்த எந்த சாயலை தரித்துக் கொள்ளுகிறதை விட்டுவிடுங்க. அந்த எந்த சாயல் நம்மிடத்தில் இருப்பதற்கு பல காரணங்கள் நாங்கள் காட்டிக் கொள்ளுகிறோம், உண்மைதான். ஆனால் நீயும் நானும் தரித்துக் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று சொல்லி சொன்னால் அது தேவனுடைய மகிமை, அது தேவனுடைய சாயல். அதைத்தான் நீயும் நானும் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவை நோக்கிப்போம், இயேசுவை நோக்கிப்போம். அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியிலே ஒரு காரியம் பார்த்து என்ன தெரியுமா? ஐயோ, நான் அதமானேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் சொல்லுகிறார். எப்பொழுது? எப்பொழுது தூதனானவன் அக்கினி தண்ணலை எடுத்து அவன் வாயிலே வைத்த பொழுது, இப்பொழுது நீயும் நானும் தேவனை நெருங்குகிற பொழுதுதான் உன் முகம் பிரகாசிக்க, உன் முகம் தேவ மகிமையினால் மூடப்படும். ஐயா, எல்லாருக்கும் தேவனுடைய மகிமைக்குள்ளே உறவாட வேண்டும் என்று சொல்லி விருப்பம். எல்லாருக்கும் தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருப்பம். எல்லாருக்கும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விருப்பம். ஆனால் உனக்கு இருக்கிற இந்த நிலைமை அடுத்த கட்டத்தை நீ நிறைவேற்றுவதற்கு காணா. நாம் எங்களை மனத்திருத்திக்கு கன காரியம் செய்து கொள்ளலாம். நாம் எல்லாருக்கும் அநேகருக்கு நாம் ஊழியம் செய்கிறபடினாலே அது ஒரு மனத்திருத்தியாக மாறுகிறது. ஓகே, ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மாறி அந்த மகிமை உண்மையில் உதிக்கத்தக்கணவையாய். ஒன்று ராஜாக்கள் 8:11 வாசிங்கள். ஒன்று ராஜாக்கள் 8:11.
மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாம போயிட்டு கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாம போயிட்டு கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு.
கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டுதான். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் வாசிங்க, ஒரு மேகத்தின் மத்தியிலே பேசுவார். ஒரு மேகம் வரும், அந்த மேகத்தின் மத்தியிலிருந்து தேவன் பேசுகிறதை நாம பல இடத்திலே பார்க்கலாம். இங்கே ஆலயத்திலே ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாது படிக்க ஒரு மகிமை நிறைக்கும் சொல்லிச்சுன்னா, ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மகிமை இருக்கிறது, அவர்கள் செய்யக்கூடாத அளவுக்கு இன்னும் ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமைக்குள்ள நீயும் நானும் கடந்து செல்ல வேண்டும். ஐயா, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிட்டது, ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆயிட்டது, இன்றைக்கும் அதே மகிமையிலே உறவாடுகிறோம் இல்லையா? அடுத்த மகிமையா? அது என்ன மகிமை? ஆள் ஊழியர் செய்யக்கூடாத அளவுக்கு மகிமையா? ஐயா, அநேகருக்கு அல்லாவிட்டால் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆராதனை மாறி ஆராதனைக்கு வந்தாலே ஆராதனை மாறுது இல்லையா? இங்க ஆசாரியர்கள், தேவ ஊழியர்கள், தேவ ஊழியர்கள் ஆராதனை செய்ய முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் வந்து எங்கே இறங்குது? ஆராதனையிலே இறங்குகிறதையா. கிறிஸ்துவை நெருங்க, இயேசுவை நெருங்க, அவருடைய சாயலை தரிக்க, அவருடைய அன்பை தரிக்க, அதை தரிக்க, எல்லாவற்றையும் தரிக்க 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 மகிமையோ மகிமை. அடுத்தது வாசி யாத்திராவின் 24:16. யாத்திராகமம் 24:16.
அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரமட்டும், நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடிமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னிய போல இருந்தது.
இங்க பாத்தீங்கன்னா சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமை என்ன செய்துட்டது, என்ன செய்துட்டது, வந்து அப்படியே அமர்ந்துட்டது, அப்படியே மூடிட்டது. அநேகருக்கு என்னவா தெரியுதா, இவங்களெல்லாம் எப்படிப்பட்ட மகிமையை கண்டதே இல்ல பாருங்க. ஆனா தேவ ஜனங்கள் பாருங்க, இவங்க எல்லாம் யாரு தேவ ஜனங்கள், நீ நானும் யாரு தேவ ஜனங்கள், ஆனா நீ இப்படிப்பட்ட மகிமைக்குள்ளே கடந்துட்டியா. கலகாலமாய் கதைக்கிறோம், கலகாலமாய் பேசுகிறோம், ஐயா உன் வகுப்புக்கு நீ என்ன வரலையே, காலகாலமா பேசுறோம், இன்னைக்கு வேதத்தை குறித்து யாரோடும் பேச முடியாது, பேசுறோம் 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 பேசுறோம். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அக்னியை பார்த்த பொழுது எப்படி இருந்துச்சு தெரியுமா, இப்படிப்பட்டதை கண்டது கிடையாது, இப்படிப்பட்டதை பார்த்தது கிடையாது, இப்படிப்பட்டதை அனுபவித்தது கிடையாது. ஐயா அபிஷேகம் என்பது அது ஒரு பசியை போன்றது, மகிமை என்பது அதிலே உறவாடுறவனுக்கு தான் அதனுடைய ருசி தெரியும் பாருங்க. அந்த ருசி சும்மா இல்ல, அந்த ருசி சும்மா இல்ல. அபிஷேகம் என்பதும் தேவனுடைய மகிமை என்பதும் அதிலே உறவாட தொடங்கிட்டா அது சும்மா இல்ல பாருங்க, அது சும்மா காரியமும் இல்ல பாருங்க. ஏதோ கண்ட கண்டவர்கள் எல்லாம் போய் நின்று மகிமையான நிரப்பு மனுஷன்னா நோ கிடையாது, அதற்குரிய வழிகள் இருக்கிறது, அதற்குரிய காரியங்கள் இருக்கிறது. ஏதோ சும்மா போய் மகிமையை கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டா குதிக்கு போட்டு போறதுக்கு அது பிச்சை கிடையாது பாருங்க, அது பிச்சை கிடையாது. சமஸ்த இஸ்ரவேலர் கூட இந்த மகிமைக்குள்ளே போக முடியாம போயிட்டு இருந்தா நீ நான் எங்கேயா நிற்கிறோம். சரி மலையடியிலாவது நீ நிற்கிறாயா, மலைக்கு நடுவிலையாவது நீ நிற்கிறாயா, இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு நிற்கிறியா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்கள் தான், நான் சொல்லல, நீங்க எல்லாம் தேவ ஜனங்கள் தான், நாம எல்லாம் தேவ பிள்ளைகள் தான். ஆனால் உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எங்கே இருக்கிறது, உன்னுடைய வல்லமை உன்னுடைய பலன் எங்கே இருக்கிறது, மகிமை எங்கே இருக்கிறது. இதை விட கிருபையை தரித்துக் கொள்ளுங்க, நான் இதோட முடிச்சிட்டேன். கிருபையை தரித்துக் கொள்ளுங்க, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. அப்படி நினைச்சுன்னா காலைதோறும் கிருபை நினைச்சுன்னா காலையில எழும்புறோம் தான் அதை பெற்றுக் கொள்ள முடியும். மன்னா எப்படி தெரியுமா, மன்னா கண்ட நேரத்தில் கிடையாது. அந்த நாட்கள் ஆண்டவர் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் மனிதனால போஷித்தார், மன்னாவால போஷித்தார், பரலோக சாப்பாடு எல்லாருக்கும் கிடைச்சு. ஆனா எல்லா நேரம் கிடையாது பாருங்க, அதுக்கெண்டு எழும்பணும், அதுக்கெண்டு போகணும், அதுக்கெண்டு பொறுக்கிட்டு வா சாப்பாடு இல்லையோ பட்டினி தான். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறபடினாலே நீ காலைதோறும் எழும்பி பெற்றுக்கொள். கிருபை மேல் கிருபை உனக்கு வேண்டும். வேதத்திலே நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, முக்கியமான காரியங்கள் நீ தேவனுக்காய் செய்ய வாஞ்சி உள்ளவனாய் இருந்தால், விருப்பம் உள்ளவனாய் இருந்தால் தேவனுக்காய். நான் சொல்ற ஒன்று ஒன்று கேட்டுக்கொள்ளுங்க, என்ன தெரியுமா, தேவன் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டின் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, கர்த்தருடைய கண்களிலே இவனுக்கு கிருபை கிடைக்கும். உனக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது, அதை முதல்ல யோசி. எல்லாருக்கும் கிருபை இருக்கிறது, அவங்களுக்கும் கிருபை கிடைச்சது, ஆனா அவனுக்கு ஸ்பெஷலா கொண்டு கிடைச்சது ஐயா. அது உனக்கு கிடைச்சிருக்குதா, அது எனக்கு கிடைச்சிருக்குதா. கிருபையின் மேல கிருபை, மன இறக்கத்தின் மேல மனதுருக்கம். மோசே கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சது. ஆபிரகாம் கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சது. லோத்து கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சது. யோபு கர்த்தருடைய கண்கள் மேல உனக்கு கிருபை கிடைச்சது. எல்லாரும் கிருபை கிடைத்தது, கிருபையினாலே தான் நாம் வாழுகிறோம், மன இறுக்கத்தினாலே தான் நாம் வாழுகிறோம், தேவ அன்பினாலே தான் வாழுகிறோம். ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே உனக்கு உனக்கு உனக்குன்னு சொல்லி தேவனுடைய கரத்திலே கிருபை கிடைத்திருக்கிறார். நாம் எல்லாம் கிருபையின் காலத்தில் வாழுகிறோம். நீ விரும்பியோ விரும்பலையோ அதுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறதா? கர்த்தருடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறதா? ஐயா கதைக்கலாம், பேசலாம், செயல்படுத்தலாம், எல்லாம் செய்யலாம், கர்த்தருடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறதா? எழுந்திருப்போம் அதேவனுடைய சமூகத்தில். Hallelujah, 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 hallelujah.